எல்லையில்லாத அன்பினால் எங்கள் மீது கொண்ட பேர் அன்பினால் உன் சொந்த குமாரனை எங்களுக்காக கையளித்தீரே. நாங்கள் வாழ வேண்டும் என்பதற்காக உம்முடைய குமாரனை சிலுவையிலே பலியாக ஒப்புக் கொடுத்தீரே. பிதாவே, உம்முடைய அன்பு பெரியதப்பா. உம்முடைய அன்பிலே நிலைத்திருக்க கிருபைதார். இயேசுவே, உம்முடைய அன்பிலே நிலைத்திருக்க உதவி செய். கர்த்தாவே, ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் அவன் என் வார்த்தைகளை கை கொள்வான் என்று நீ சொல்லியிருக்கிற வார்த்தைகளை கேட்டு அவைகளை கை கொண்டு உம்மிலே அன்பு கொண்டு உமக்கு பிரியமுள்ள உமக்கு பிரமாணிக்கமுள்ள ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழ நீர் எங்களுக்கு பலம் தர வேண்டுமென்று நாங்கள் மன்றாடும். நாங்கள் எங்கு பலவீனமாக இருக்கிறோமோ அங்கே நீர் எங்களை பலப்படுத்தும்படியாக நாங்கள் மன்றாடும். எங்களை சரிப்படுத்தும்படியாக நாங்கள் மன்றாடும். செப்பனிடும்படியாக நாங்கள் மன்றாடும். உமக்கேற்ற பாத்திரங்களாய் எங்களை மாற்றுங்க என்று வேண்டுதல் செய்கிறோம். இயேசுவின் நாமத்தில் மன்றாடுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமே. நான் உட்கார். தேவனுடைய செய்திக்கு ஆதாரமாக நாம் திருப்பிக் கொள்வோம் ரோமருக்கு எழுதுகிற நிருபம் பன்னிரண்டாவது அதிகாரம். அதில் இரண்டாவது வசனத்தை நாம் வாசிக்க, ரோமருக்கு எழுதிய நிருபம் பன்னிரெண்டாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம்.
நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள்.
உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். ஒரு ஃபோமில் இருந்து இன்னொரு ஃபோமுக்கு, அல்லது ஒரு வடிவத்தில் இருந்து இன்னொரு வடிவத்துக்கு நாம் வர வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். நாம் ரட்சிக்கப்படுறதுக்கு முதல், அல்லது ஆண்டவர் இயேசுவுக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் அர்ப்பணிக்கிறதுக்கு முதல் நாம் இருந்த வடிவம் வேற. அவர் ஷேப் இஸ் டோட்டலி டிஃபரெண்ட். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் வந்த பிற்பாடு, அவருக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் அர்ப்பணித்த பிற்பாடு, நம்முடைய வடிவங்கள் நம்முடைய கோணங்கள் மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவேதான் வேதவசனம் இப்படியாய் சொல்றது, கிறிஸ்துவுக்குள் ஒருவன் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். மட்டுமல்ல, பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாகின. அப்படி என்று வேதவசனம் சொல்றது. பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாக, அப்படி என்று நாம் வாசிக்கிறோம். ஆகவே தேவன் நம்மை புதிதாக விரும்புகிறார், நம்மை மறுரூபமாக்க விரும்புகிறார், தனக்கு ஏற்ற விதமாக நம்மை வணைந்தெடுக்க அவர் வாஞ்சிக்கிறார் என்பது தெளிவான சத்தியம். சோ, இன்றைக்கு நாம் வாசித்த இந்த வேத பகுதியிலே இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ண சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதா. We have to discern the will of God in our life. Or we have to find out the will of God, the total will of God in our life. தேவனுடைய பரிபூர்ண சித்தம், நம்மை குறித்த தேவனுடைய பூரணமான சித்தம் அல்லது நோக்கம் அல்லது திட்டம் இன்னதென்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த வேத வசனம் நமக்கு தெளிவாக தெரிவிக்கிறது அல்லது போதிக்கிறது. அது மட்டுமல்ல, உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். இன்றைக்கு நான் அந்த கடைசி பாட்டுகளை தான் திக்கிறதுக்கு விரும்புகிறேன். மனம் புதிதாகிறதுனால் மறுரூபமாகும். ஆங்கிலத்திலே அது அழகாக சொல்லப்பட்டிருக்கு. அதாவது இங்க புதிதாகிறது சொல்லி தமிழில் போட்டிருக்கார்கள், பட் இன் இங்கிலீஷ் பி டிரான்ஸ்ஃபார்ம் பை த ரினியூவிங் ஆஃப் யுவர் மைண்ட் அப்படின்னு எழுதப்பட்டு டிரான்ஸ்ஃபார்ம் பி டிரான்ஸ்ஃபார்ம் பை யுவர் ரினியூவிங் மைண்ட் அப்படின்னு போட்டு மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக. அப்படியானால் நாம் மறுரூபமாக நாம் நம்முடைய மனம் புதிதாக வேண்டும். ஒரு மனிதனுடைய மனம் புதிதாகாத பட்சத்தில் அவன் மறுரூபமாகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆகவே ஒரு மனிதனுடைய மனம் எந்த அளவுக்கு பக்குவப்படுகிறதோ மாறுகிறதோ மனம் திரும்புகிறதோ அந்த அளவுக்கு தான் ஒரு மனிதன் தேவனுடைய பார்வையிலே மறுரூபமாக முடியும். ஒரு நான் அப்படி சொன்னது போல ஒரு வடிவத்திலிருந்து இன்னொரு வடிவத்துக்குள்ளே தேவன் நம்மை மாற்ற விரும்புகிறார் அல்லது நம்மை உருவாக்க விரும்புகிறார் நம்மை ஷேப் பண்ண விரும்புகிறார். இந்த பூமி உருவாக்கப்பட்ட பிற்பாடு அது பிசாசின் வீழ்ச்சியினால் அல்லது வீழ்ச்சிக்கு பிற்பாடு தேவன் அதை ரீஃபார்ம் பண்ணினார்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். அதாவது திரும்ப அதை புதிதாக்குறோம். அதுக்குதான் ஏழு நாட்கள் ஆறு நாட்கள் அதை புதிதாக்கி ஏழாம் நாள் ஓய்ந்திருந்தார்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே ஒரு வடிவத்திலிருந்து இன்னொரு வடிவத்திலிருந்து ஒரு ஃபோமிலிருந்து இன்னொரு ஃபோமுக்குள்ளே தேவன் நம்மை கொண்டு வர முடியும். நாம் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பு நாம் இருந்த நோக்கங்கள் எண்ணங்கள் திட்டங்கள் விருப்பங்கள் வாரங்கள் இவைகளில் இருந்து தேவன் விரும்புகிற ஒரு வடிவம் தேவன் விரும்புகிற ஒரு வாழ்வு தேவனுடைய திட்டம் இவைகளுக்கு நம்மை நாம் பக்குவப்படுத்ததாக தேவன் நம்மை மறுரூபமாக்க விரும்புகிறார். ஆகவே ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் நாம் மறுரூபம் ஆக வேண்டும். இப்ப நமக்குள்ள ஒரு கேள்வி என்னவென்றால் மறுரூபம் என்று சொன்னால் நாம் எங்கே மறுரூபமாகிறோம் என்கிற ஒரு கேள்வி உண்டு. நாம் பிசிக்கலாக அதாவது சரீர பிரகாரமாக மறுரூபமாகிற ஒரு நேரம் உண்டு. ஐ டெல் யூ அகைன், நாம் சரீர பிரகாரமாக மறுரூபமாகிற ஒரு நேரம் உண்டு. அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது நாம் எல்லோரும் ஒரு இமை பொழுதிலே மறுரூபம் ஆவோம் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்றது. அந்த மறுரூபமான சரீரத்திலே தான் அழிவில்லை, வியாதி இல்லை, வருத்தம் இல்லை, துன்பம் இல்லை. ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லோரும் மறுரூபமாவோம். அது நம்முடைய சரீரம். அது அவர் வரும்போது இது நடக்கும். ஆனால் இந்த பூமியிலே நாம் வாழும்போது நம்முடைய சரீரம் மறுரூபமாகிறதில்லை. Oh, we cannot change our physical body. But one thing, our karyam, namde manam, namde mind, pudidahavim, alagu marrubama. Idai seiyu vallavar, devadi devan, oruvareda.
Amen.
Na marrubamagiye ahad. Adai devan seiyu vallavarakirukkar. Ivara gavani. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் ஸ்ட்ரகிள் பண்ற அதாவது தடுமாறுகிற கஷ்டப்படுகிற ரெண்டு முக்கியமான ஏரியா என்ன தெரியுமா? ஒன்று ஃபெய்த் விசுவாசம், மற்றது மைண்ட். ஃபெய்த் அண்ட் மைண்ட். அடிக்கடி நாம் தடுமாறுகிற அல்லது போராடுகிற ரெண்டு ஏரியா only faith மற்றது மைண்ட். இந்த ரெண்டையும் தேவனுடைய பிள்ளைகள் மிக கவனமாக பாதுகாக்க நாம் கற்றுக்கணும். அடிக்கடி பிசாசு தாக்குற ஏரியா நம்முடைய விசுவாசம் மற்றது நம்முடைய மைண்டா. நான் சொல்ற கேளுங்க, our mind is like a battle ground. நம்முடைய மனம் ஒரு போராட்ட களம் போன்றது. நம்முடைய மனம் ஒரு போராட்ட களம் போன்று ஒரு நிமிடத்துக்குள் எத்தனையோ நினைவுகள் எத்தனையோ சிந்தனைகள் எத்தனையோ எண்ணங்கள் வந்து 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 போய்கிட்டே இருக்குது. அலைமோது ஜெபம் பண்ண போனால் நம்முடைய மைண்டை நாம் கட்டுப்படுத்த முடியும். செபிக்கிறது உட்கார்ந்தால் கருத்தாக மண்டாட முடியும். அவருடைய மனம், நம்முடைய மனம் சிதறுகிறது. பற்பல எண்ணங்கள் நம்முடைய மனதில் வந்து அலைமோதுகிறது. அவை ஊக்கமாக ஜெபிக்க முடியல, உண்மையாக மன்றாட முடியவில்லை. மற்றவர்களைப் போல நானும் ஜெபிக்க விரும்புகிறேன், பட் என்னால் முடியவில்லை. ஏனென்றால் என்னுடைய மனம் சிதறுகிறது, என்னுடைய எண்ணங்கள் சிதறுகிறது, என்னுடைய நினைவுகள் அங்குமிங்கும் அலைகடல் போல அலைவாகிறது. ஆகவே என்னால் சரியாக ஜெபிக்க முடியவில்லை, மன்றாட முடியவில்லை என்று புலம்புகிறவர்கள் பல தேவ பிள்ளைகள் உண்டு. ஆண்டவரை ஆராதிக்க வந்துட்டோம், தேவனை பக்தியோடும் பரிசுத்தத்தோடும் தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். ஆனால் நாம் பாடுகிறோம், ஆண்டவரை பாடுகிறோம், ஆனால் நம்முடைய எண்ணங்களோ நம்முடைய நினைவுகளோ அங்கும் இங்கும் பறந்து கொண்டே இருக்குது. பட் வி ஆர் ஸ்டாண்டிங், நாம் இங்கு நிற்கிறோம், அல்லது நம்முடைய கண்கள் பாடல்களை கவனிக்குது, ஒருவரை நாம் கைகளை தட்டுகிறோம். பட் அவர் மைண்ட், நம்முடைய கருத்து, நம்முடைய மனம் அங்கும் இங்கும் சிதறுகிறது, சிதறிக்கொண்டே இருக்கிறது. ஆனா வேதம் சொல்றது, நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். பாடுங்கள், ராஜாவை போட்டி பாடுங்கள், கருத்துடனே அவரை போட்டி பாடுங்கள் என்றெல்லாம் நாம் சங்கீத நாம் வாசிக்கிறோம். ஆகவே தேவனை ஆராதிக்கிற போது, தேவனை தொழுது கொள்கிற போது, ஜபிக்கிற போது நம்முடைய எண்ணம் அங்கும் இங்கும் அலைபாகிறது. இது மட்டுமல்ல, நாம் உட்கார்ந்து தேவனுடைய வேதத்தை எடுத்து திறந்து அதை படிக்கும் போது, ஆண்டவருடைய வேதத்தை நாம் வாசிக்கிறோம், ஆனா ஒன்றும் நம்முடைய மனதில் பதியுது. நான் உங்களுக்கு சொல்லுற இவைகள் எல்லாம் உங்களுடைய நடைமுறையிலே நீங்க சிந்தித்தால் உங்களுடைய மனசாட்சியை நீங்க ஒத்துக்கொள்ளுங்க. வேதத்தை நாம் வாசிக்கிறோம், படிக்கிறோம், ஆனால் அந்த வார்த்தைகள் நம்முடைய மனதில் பதியுதில்லையே. காரணம், நாம் வேதத்தை வாசிக்கும் போது அங்கும் இங்கும் நம்முடைய எண்ணங்கள் நினைவுகள் சிதறிக்கொண்டே இருக்கிறது. நாம் தேவனுடைய வேதத்தை சரியாக படிக்க முடியும். இதனால் என்ன நடக்குது? நாம் வளர வேண்டிய அளவுக்கு வளர முடியும். இதனால என்ன நடக்குது? நாம் தேவனை நெருங்க முடிய நெருங்க வேண்டிய அளவுக்கு நெருங்க இல்லை. இதனால என்ன நடக்குது? நம்முடைய ஆவியில பலம் இல்லை. இதனால் என்ன நடக்குது? தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தை நம்மால் அறிந்து கொள்ள முடியவில்லை, புரிந்து கொள்ள முடியவில்லை. பட் வி பிலீவ் இன் காட், நாம் தேவனை நம்புகிறோம், ஆண்டவரை ஆராதிக்கிறோம், செபிக்கிறோம், வேதத்தை படிக்கிறோம், ஆனால் அதை முழுமையாய் முழுமனதோடு கருத்தோடு முழு சிந்தையோடு நம்மால் படிக்க முடியவில்லை. போராட்டம். நான் திரும்பவும் சொல்றேன், நம்முடைய மனம் ஒரு போராட்ட களம். நாம் நம்முடைய சிந்தையிலே அநேக காரியங்களுக்கு விரோதமாய் போராட வேண்டியிருக்கு. இது ஒரு யுத்த களம். நான் சொல்றேன் கேளுங்க, இஃப் யூ நீங்கள் உங்களுடைய மனதின் எண்ணத்திலே தோற்று போனால், நீங்கள் உங்கள் மனதின் எண்ணங்களிலே நினைவுகளிலே தோற்று போனால், உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்க ஜெயம் கொள்ளவே முடியாது, பிசாசுக்கு விரோதமாக நிமிர்ந்து நிற்கவே முடியாது, சத்ருவின் கிரியைகளை ஜெயிக்க முடியாது, ஓவக்கம் பண்ண முடியாது, அல்லது ஆண்டவருக்கு பிரியமான ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை நாம் வாழ முடியாது. பிகாஸ் வி ஆர் லூசிங் அவர் மைண்ட் ஹியர் அண்ட் தேர். ஆனால் ஆண்டவர் நம்மை இப்படியாக இருக்க விரும்பவில்லை. நாம் எல்லாரும் நம்முடைய சிந்தனைகளிலே, நம்முடைய நினைவுகளிலே, நம்முடைய எண்ணங்களிலே, நம்முடைய மனதின் மேலே ஜெயமெடுத்து வெற்றி எடுத்து சரியான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை நாம் வாழ வேண்டும், தேவனோடு நெருங்கி வாழ வேண்டும், ஆண்டவருடைய பரிபூர்ண சித்தத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதே தேவன் நம்ம குறித்த நோக்கம் உண்டு என்பதை நாம் மறந்துடக்கூடாது. சில வேளையிலே நாம் மனம் சோர்ந்து போகிறோம், என்ன இருந்தாலும் நம்ம மைண்டை சரிப்படுத்தல. இது பழகிட்டு பாருங்க, இதை சரிப்படுத்தவே முடியாதுன்னு சொல்லி சில வேளையில் நாம் மனம் சோர்ந்து போறோம், அல்லது மனம் பேதலித்து போயிடும். பீப்புள், யூ ஹாவ் த விக்டரி. அருமையான தேவனுடைய ஜனமே, உன்னுடைய சிந்தனையின் மேல், உன்னுடைய மனதின் எண்ணங்களின் மேல் உனக்கு வெற்றி உண்டு என்கின்ற சத்தியத்தை நிச்சயமாக நான் உனக்கு போதிக்கிறேன். ஏனென்றால் பைபிள் வசனம் சொல்றது, தேவனுடைய வார்த்தை சொல்றது, மனம் புதிதாகிறதுனாலே மறு ரூபம் ஆகுங்கள். இப்ப என்ன கவனி, நம்முடைய மனதின் நினைவுகள் எப்படியோ அப்படிதான் நாமும் வருகிறோம். வாட் வி திங்க் தட் வி ஸ்பீக், நாம் என்ன நினைக்கிறோமோ அதை பேசுகிறோம். நாம் என்ன நினைக்கிறோமோ அதை செய்கிறோம். நம்முடைய மனதின் உள் தோட்டம் தான் நம் வெளியரங்கமான வார்த்தைகள், செயல்கள், செய்கைகள், கிரியைகள். ஆகவே நாம் எல்லோரும் நம்முடைய மைண்டை குறித்து கவனமாக ஜாக்கிரதையாக இருக்கும். இந்த நாளிலே என்னுடைய தலைப்பு என்னவென்றால், ஹவு டு கண்ட்ரோல் அவர் மைண்ட். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங் ஃபார் எவ்ரி பீப்புள் ஹூ பிலீவ் இன் காட். தேவனிடத்திலே பயபக்தியாக இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தன்னுடைய மனதை கட்டுப்படுத்த, தன்னுடைய நினைவுகள், சிந்தனைகளை கட்டுப்படுத்த தெரியும். மட்டுமல்ல, நம்முடைய மனதின் நினைவுகளை நாம் கட்டுப்படுத்த முயற்சி செய்யும். We have to attempt to do something. நாம் முயற்சி செய்யும். இந்த பூமியிலே நாம் எதை செய்ய வேண்டுமானாலும் நாம் முயற்சி செய்கிறோம். வாழ்க்கையில முன்னேற வேண்டுமானால் நாம் முயற்சி செய்கிறோம். நாம் விரும்புகிற காரியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் சொன்னால் முயற்சி செய்கிறோம். நல்ல நல்ல பொசிஷன்ல வரணும்னு சொன்னால் பிள்ளைகள் நன்றாக கடினமாக படித்து முயற்சி செய்து அதை பெற்றுக் கொள்கிறார்கள். சோ இந்த பூமி கடத்த காரியங்கள் எல்லாமே ஒட்டுமொத்தமாக ஒரு முயற்சியின் பின்னணியிலே தான் இருக்குது என்பதை நாம் மறந்துடக்கூடாது. எவ்ரிதிங் இதை போலதான் நாமும் நம்முடைய மனதை பக்குவப்படுத்த, தேவனுக்கு முன்பாக சரியாக வைத்திருக்க, நம்முடைய மனது நினைவுகளை கண்ட்ரோல் பண்ண நாம் முயற்சி செய்ய. ஓகே, எவ்ரிடே வி ஆர் ப்ரே, லார்ட் ஹெல்ப் மீ டு ப்ரொடெக்ட் மை மைண்ட், எனக்கு உதவி செய்யுங்க, என் மனதை நான் பாதுகாக்கிறேன். அப்படி செபிக்கிறது தப்பில்லை, அப்படி மண்டாடுறது தப்பில்லை. இந்த மீன் டைம் நாம் நமக்கு ஜெபமும் இருக்கணும், முயற்சியும் இருக்க. முயற்சி நம்முடையது, முடிவு தேவனுடைய. பகுதியை நீ செய்தால், என்னுடைய பகுதியை நான் செய்தால், தேவன் தன்னுடைய பகுதியை சரியாக செய்வார். இது ரெண்டும் சேரும் போதுதான் நம்முடைய வாழ்க்கையில விக்டர், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜெயம் படுத்துவார். என்னுடைய பகுதியை, என்னுடைய பங்கை நான் சரியாக நேர்த்தியாக கவனமாக செய்தால் அல்லது செய்து கொண்டு இருந்தால், தேவன் நம்முடைய வாழ்க்கையில தான் செய்ய வேண்டியவைகளை அவர் செய்து கொண்டுதான் இருப்பார். He will never fail. அவர் ஒருபோதும் தவறவே மாட்டார். அதனதின் காலத்திலே சகலத்தையும் நேர்த்தியாக அவர் சிருஷ்டித்திருக்கிறார் என்று பைபிள் சொல்லுது. அப்படியான தேவன் உன்னுடைய வாழ்க்கையிலே அந்தந்த நேரத்தில், அந்தந்த காலத்தில் அவர் செய்ய வேண்டியதை செய்வார். ஆனால் நீயும் நானும் செய்ய வேண்டியதை செய்தால்தான் அவர் தான் செய்ய வேண்டியதை நம்முடைய வாழ்க்கையை செய்வார். ஆகவே நம்முடைய மைண்டை நாம் கண்ட்ரோல் பண்ண முயற்சி செய்யும். அதற்கேற்ற சில நடவடிக்கைகளை நாம் எடுக்கணும். நம்முடைய மனதை பாதுகாக்க சில நடவடிக்கைகளை நாம் செய்ய வேண்டும், சில முயற்சிகளை நாம் செய்ய வேண்டும். ஆகவே நடைமுறையாக நம்முடைய மனதை எப்படி நாம் கட்டுப்படுத்துறது என்கின்ற சில ஆலோசனைகளை தான் உங்களோடு பக்கத்தில் பகிர்ந்து கொள்ளலாம்னு சொல்லி பெறுகிறேன். நான் இப்படி மனதை அல்லது மைண்டை குறித்து பேசிக் கொண்டிருக்கும் போதே உங்களில் சிலர் நீங்க நினைக்கலாம், நீங்க சொல்றது சரிதான் பாஸ்டர், பட் வலிய சொல்லுங்க, எப்படி கட்டுப்படுத்துறது என்றதை வலிய சொல்லு. தட் இஸ் ட்ரூ, அது சரி. பாவம் செய்யாதேன்னு சொல்ல தெரிகிற போதகருக்கு பாவம் செய்யாமல் இருக்கிறதுக்கு வழிமுறைகளை சொல்றதுக்கும் தெரிஞ்சிருக்கும். That's why I teach. Oh, I preach. I know what I preach. How to control our mind. Oh, how to protect our mind. Oh, how to renewing our mind. எப்படி நம்முடைய மனதை நாம் ரினியூ பண்றோம் பாருங்க. இந்த நாட்டில் தான் இது நல்லா இருக்குதே. ஒரு வீடு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிற்பாடு அது டேமேஜ் ஆகும், அது பழுதடையும். அதுக்கு பிற்பாடு என்ன செய்யறார்கள், அந்த வீடை உடைக்காமல் அந்த வீடு இருக்கத்தக்கதாக அப்படியே அதை ரினியூ பண்றார். அதை ரினியூ பண்ணி அதை புதிதாக்கி விடுறாங்க. பாருங்க, புதிதாக்கி விடுறாங்க. இந்த நாட்களிலே அல்லது இந்த நாட்டிலே பழைய வீட்டுக்கும் புதிய வீட்டுக்கும் வித்தியாசம் கண்டது கடினமா இருக்கு பாருங்க. அந்த அளவுக்கு ரிஃபார்ம் பண்ணி விடுறாங்க. நம்முடைய மைண்டும் ஒரு கோணத்திலிருந்து இன்னொரு கோணத்துக்கு மாறுது. ஒரு ஷேப்பில் இருந்து இன்னொரு ஷேப்ல, ஒரு வடிவத்தில் இருந்து இன்னொரு வடிவத்துக்கு மாறுகிறது. என கரிமானவர்களே, இந்த காரியம் நம்முடைய மனம் புதிதாகிற இந்த சத்தியம், இந்த காரியம் ஒரே நாளில நடந்துறது அல்ல, அல்லது ஒரு மாதத்திலும் இது முட்டாகிறதும் அல்ல. அது எந்த அளவுக்கு மனம் புதிதாகிறது என்பது சொல்றேன் கேளுங்க, எந்த அளவுக்கு மனம் புதிதாகிறது என்பது சொல்ற கேளுங்க, தேவனுடைய கரத்தில் இல்லை. எந்த அளவுக்கு மனம் புதிதாகிறது என்றது என்னை பொறுத்துதான். எந்த அளவுக்கு நான் முயற்சி எடுக்கிறேன், எந்த அளவுக்கு என் மனதை நான் பக்குவப்படுத்த பாதுகாக்க நான் முயற்சி செய்கிறேன், மண்டாரம் ஜெபி, இவைகளை வைத்துத்தான் தேவன் நம்முடைய மனதில் மேலே நமக்கு ஜெயத்தை வெற்றியை தர முடியும். ஆகவே இந்த சாயங்கால வேளையில எப்படி நம்முடைய மனதை நாம் கட்டுப்படுத்த என்கின்ற சில காரியங்களை ஆலோசனையாக நாம் கற்றுக்கொள்வோம். அதற்கு முன்பாக சில வார்த்தைகளை நாம் வாசிப்போம். வேதத்தில் படி, ப்ரோவெப்ஸ் நீதிபொழிகள் மிக அருமையான ஒரு வசனம். ஓபடியோ பைபிள் பிளேஸ் எல்லாரும் நீதிமொழிகள் 14 அதிகாரம் 30 வசனம். நீதிமொழிகள் 14:30 படி.
சொஸ்தமனம் உடலுக்கு ஜீவன், பொறாமையோ எலும்புருக்கி.
திரும்பபடி.
சொஸ்தமனம் உடலுக்கு ஜீவன், பொறாமையோ எலும்புருக்கி.
எல்லாம் எடுத்துறீங்களா? சொஸ்த மனம் என்னவா?
உடலுக்கு ஜீவன்.
உடலுக்கு என்னவா?
ஜீவன்.
ஜீவன் அதை அண்டர்லைன் பண்ணுங்க. சொஸ்த மனம் என்ன மனம்ங்க? சொஸ்த மனம் உலகம் கூட சொல்றோமா, ஆரோக்கியமான மனம். என்ன கவனிங்க, நான் புது டிரான்ஸ்லேஷன் தார் கருத்த மாற்றம். சொஸ்த மனம் உடலுக்கு என்னவா? ஜீவன். ஆரோக்கியமான மனம் நமக்கு ஆரோக்கியத்தை தரும். சொஸ்த மனம் என்ன? உடலுக்கு
ஜீவன்.
இட் இஸ் லைஃப். என்ன மனம்? சொஸ்த மனம், அதாவது ஆரோக்கியமான மனம், நல்ல மனம். இங்குதான் we are struggling. நாம் இங்குதான் தடுமாற. ஏனென்றால் மனதின் யோசனைகள் மனிதனுடையவைகள். நீதிபதி சொல், ஆனால் கர்த்தரோ எல்லாவற்றையும் நிறுத்தம். What I am thinking, even though right now, God knows everything. நம் மனதை நம் பக்கத்தில் இருக்கிற ஒருவர் கூட அறிய முடியாது. நம் மனதை இன்னொருவரால் புரிந்து கொள்ளவே முடியாது. ஈவன் பிசாசு கூட நம்முடைய மனதின் ஆழத்தை அறிந்து கொள்ளவே முடியாது. ஹீ இஸ் நாட் ஆல் மைட்டி, பட் ஆனா ஒரே ஒருவர் மாத்திரம், தேவாதி தேவன் மாத்திரம்தான் உன் மனதை என் மனதை அறிந்து கொள்வார் என்பதை நாம் மறந்துடக்கூடாது. ஆகவே சொஸ்த மனம் என்னவா? உடலுக்கு ஜீவன். ஆரோக்கியமான மனம் ஆரோக்கியத்தை தரும். பொறாமையோ அதுக்கு ஆப்போசிட். அவ எங்கு பொறாமை உண்டோ அந்த மனதில் ஆரோக்கியம் இருக்க. சுஸ்த மனம் உடலுக்கு ஜீவன். இன்னொரு வசனம் படிங்க, 1 தீமோத்தேயு 6:6. 1 தீமோத்தேயு 6:6 சக் 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 சீக்கிரமா. 1 தீமோத்தேயு 6:6 என்ன சொல்லிருக்கு?
போதுமன்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம்.
போதுமன்ற மனதோடு கூடின தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். தமிழ்ல சொல்லுவாங்க, போதும் என்கின்ற மனமே பொன் செய்யும். போதும் என்கின்ற மனதோடு கூடின தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். அவை தேவ பக்திக்கும் போதும் என்கின்ற மனம் தேவை. இட் இஸ் எனஃப் ஃபார் மீ. பொதுவாக மனுஷ மனம் என்ன கவனிங்க, ஜெனரல் பொதுவாக மனுஷ மனம் போது மனு சொல்ல 80 வயதிலும் இன்னும் கொஞ்சம் சம்பாதிச்சா என்ன அப்படின்னு சொல்ல, 8 மணி ஆனாலும் தூங்கினது போதாது, இன்னும் 2 மணித்தாலும் தூங்கினா என்ன அப்படின்னு சொல்ல, 2 பிளேட் சாப்பிட்டாலும் இன்னொரு பிளேட் சாப்பிட்டாது என்ன கெட்டுப்போ போகுது, இருக்குது புசிப்போம் அப்படின்னு படையம் செய். இலகுவில் நம்முடைய மனம் திருப்தி ஆகுது. வேதம் என்ன சொல்றது? பிரசங்கிற புஸ்தகம் அஞ்சாம் அதிகாரம் பத்தாம் வசனம் சொல்றது, செல்வ பிரியன் செல்வத்தினால் திருப்தி ஆவதும் இல்லை, பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி ஆவதும் இல்லை. 80 வயது கிழவனும் அதுல திருப்தி ஆகிறாங்களே பாருங்க, அடுத்த நாள் செத்து போறதுக்கு ஏற்ற சூழ்நிலை. ஆனாலும் அவருடைய மனம் அடங்கியிருப்பார், போதும் என்கின்ற மனம், அது ஆரோக்கியமான மனம். போதும் என்கின்ற மனம், அது ஆரோக்கியமான மனம். என்னொரு வசனப்படி நீதிமொழிகள் 16:32, சீக்கிரம் சீக்கிரம், 16:32 நீதிமொழி 16:32 சீக்கிரப்படி.
பலவான பாக்கிலும் நீடிய சாந்தமுள்ளவன் உத்தமன், பட்டணத்தை பிடிக்கிறவனை பாக்கிலும் தன் மனதை அடக்கிறவன் உத்தமன்.
பட்டணத்தை பிடிக்கிறவன் பலவான், ரைட்? பட்டணத்தை பிடிக்கிறவன் பராக்கிரமசாலி. ஆனா வாட் தி பைபிள் சேஸ், பட்டணத்தை பிடிக்கிற பராக்கிரமசாலியை பார்க்கலும் தன் மனதை அடக்கிறவன் உத்தமன். யாருக்கு முன்பாக? தேவனுக்கு முன்பாக. நான் சொன்ன விளையாடும், இன்னைக்கு பராக்கிரமசாலிகளை உலகம் மதிக்குது, பலம் உள்ளவர்கள் படித்தவர்கள் திறமை உள்ளவர்களை உலகம் ஓஹோ என்று புகழ்ந்து உச்சி புகழின் உச்சிக்கு கொண்டு போகும். ஆனால் ஆண்டவர் சொல்றார், பட்டணத்தை பிடிக்கிறவன் பார்க்க தன் சொந்த மனதை அடக்கிறவன் உத்தமன் அப்படின்ற. ஆகவே நமக்கு எவ்வளவு திறமை இருக்கலாம், நமக்கு எவ்வளவு திறமை இருக்கலாம், எவ்வளவு அறிவு இருக்கலாம், ஆற்றல் இருக்கலாம், கெட்டித்தனம் இருக்கலாம், படிப்பு இருக்கலாம், பட்டம் இருக்கலாம், பணம் இருக்கலாம், செல்வம் இருக்கலாம், அந்தஸ்து இருக்கலாம், ஆஸ்தி இருக்கலாம், வாட் எவர் எனிதிங் தட் வி ஹேவ், அது அல்ல பொருள். நம்ம மனதை நாம் அடக்கிறோமா? There are so many verses in the Bible. ஆனா நமக்கு நேரம் போகுது. ஆகவே நான் எப்படி நம்முடைய மனதை நாம் கட்டுப்படுத்துறது, எப்படி நம்முடைய மனதை பாதுகாக்கிறது, எப்படி நம்முடைய மைண்டை ரினியூ பண்ணுகின்ற சில காரியங்களை நடைமுறையில நான் உங்களுக்கு சொல்றேன். தயவு செய்து இதை கவனியுங்க, இவத்தை குறிச்சு கொள்ளுங்க, உட மனதை நிறுத்துங்க, உட மனதை கண்ட்ரோல் பண்ண இவைகள் உதவியாக இருக்கும் என்று ஆண்டவர்களை நான் விசுவாசிக்கிறேன். ஒரு ஊழியக்காரன் அறிவேன், அவர் தன்னுடைய வாலிப வயதில் ஊழியம் செய்து கொண்டிருந்த நாட்களில் ஒரு நாள் தெருவில் நடந்து கொண்டிருக்கும் போது ஒரு ஆண்டவரை பார்த்து சொன்னாரா, ஆண்டவரே என்ற மனதையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுகிற ஒரு சுவிட்ச், ஒரு பட்டன் என்ற கையில் இருக்குமா இருந்தால் எவ்வளவு நலமா இருக்கும். Because I am struggling in my mind. என் மனதில் நான் போராடுகிறேன், பல நேரத்தில் நான் இழைத்து போகிறேன், களைத்து போகிறேன். அப்படி ஆண்டவரிடத்தில் மன்றாடினார். ஆனால் அதே ஊழியக்காரனுக்கு பின் நாட்களிலே ஆண்டவர் தன் மனதின் மேலே, தன் நினைவுகள் எண்ணங்கள் மேலே செய்யத்தை கொடுத்தார். இன்றைக்கும் அவர் ஆண்டவர் ஊழியத்தை செய்கிறார், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாகும். ரைட், நேரம் போர். எப்படி நம்முடைய மனதை நாம் கண்ட்ரோல் பண்றது? படிங்க, முதல் வாசித்த வசனத்தை 12:2, ரோமர் 12:2 சேர்க்கிறேன், ரோமர் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய படி,
நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாக இருந்தானே மறுரூபமாகுங்கள்.
அந்த வசனத்திலேயே ஒரு முக்கியமான பாடம் நமக்கு இருக்கு. என்ன? நீங்கள் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், நம்முடைய மனதை நாம் சரியாக கட்டுப்படுத்த வேண்டுமா இருந்தால் முதலாவது ஆலோசனை, இந்த பூமிக்கு ஏற்ற அல்லது ஒத்த வேஷம் தெரியாதபடி காத்துக்கொள். யூ ஹாவ் டு ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப் இஃப் யூ வாண்ட் டு கண்ட்ரோல் யுவர் மைண்ட் பிஃபோர் த லார்ட் ஓ இஃப் யூ வாண்ட் டு ப்ரொடெக்ட் யுவர் மைண்ட். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியும், ஏனென்றால் நாம் இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டிருக்கோம். ஏன்? தேவாதி தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும்படி நாம் இந்த உலகத்திலே வேறு பிரிக்கப்பட்டிருக்கோம். தன்னுடைய பிள்ளைகளாக இருக்கும்படி நானே தேவன் என்பதற்கு நீங்களே எனக்கு சாட்சிகள். உள்ளும் புறமும் நாம் வெளியையும் உள்ளையும் தேவாதி தேவனுக்கு சாட்சிகள் என்பதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. There's no any compromise. இதுக்கு எந்த விதமான ஒரு சமரசமும் கிடையாது. உள்ளும் புறமும் நாம் தேவனுடைய பிள்ளைகள் தான். நாம் தேவாதி தேவனுடைய பிள்ளைகள் என்பதற்கு நாமே சாட்சி. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. பகலுக்கு பகல், இரவுக்கு இரவில் தேவனுடைய மகிமையை, தேவனுடைய வார்த்தையை பொழிகிறது. ஆனாலும் அவைகள் எல்லாவற்றிலும் பார்க்க தேவாதி தேவன் மகிமைப்படுகிற சாட்சி உன்னிலும் என்னிலும் தான் இருக்கிறது என்பதை நாம் மறந்துடக்கூடாது. நாம் ஆண்டவருக்கு ஏற்ற சாட்சிகளாக இருக்க நம்முடைய உள்ளான மனதிலே நாம் மறுபமாக, இதற்கு நாம் இந்த பூமிக்கு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாது. இந்த உலகம் நாட்களை எப்படியெல்லாம் கழிக்குது பாருங்க. நாம் வாழுகிற சமுதாயம், நாம் வாழுகிற பட்டணம், நாம் வாழுகிற சிட்டியிலே ஜனங்கள் எப்படியெல்லாம் வாழுகிறார்கள். தெய்வ பயம் மற்றவர்களாக வாழ்கிறார்கள். தேவன் ஒருவர் உண்டு என்பதை மறந்து மறுதடித்து வாழ்கிறார்கள். இஷ்டம் போல வாழ்கிறார்கள். ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொன்னால் அவர்கள் நகைக்கிறார்கள், சிரிக்கிறார்கள், பகுதி பண்றார்கள், பரிகாசம் பண்றார்கள். இப்படியெல்லாம் நடக்கிறதை என் கண்களாக நான் பார்க்கும்போது உடனடியாக எனக்குள்ள ஒரு வேதவசனம் தோணிக்கிறது. என்ன தெரியுமா? நோவாவின் காலத்து நடந்தது எப்படியோ அப்படியே மனுஷகுமாரன் வரும்போதும் நடக்கும். அவன் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும் பாரு. அவன் ஆக்கை, அவன் பேழையை கட்டி கொண்டிருக்கும் போது திறந்த வழியிலே, வெட்ட வழியிலே இந்த 300 முள நீளமான இந்த பெரிய ஆக்கை, இந்த பெரிய பேழையை, இந்த பெரிய ஷிப்பை அவன் கட்டி கொண்டிருக்கும் போது ஏராளமான ஜனங்கள் ஒவ்வொரு நாளும் வந்து அவனை பார்த்து பகுதி பண்ணினார்கள், பரிகாசம் பண்ணினார்கள், சிரித்தார்கள், ஏளனம் பண்ணார்கள். நோவா வடிவிடு, நீ என்னப்பா செய்யறா? புதுசா இதோடு செய்ய என்ன செய்யறா? நாம் கப்பல் கட்டுற, பேழை கட்டுற, நீ என்னத்தை கட்டுறாய்? உலகத்தை தேவன் நியாயம் தீர்க்க போறார். ஜலத்தினாலே பூமி அழிக்க போகிறார். அவர் இதில் இருந்து என்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக கத்தர் இப்படி செய்ய சொன்னார் சொல்லும் போது அவர்கள் எல்லாரும் சிரித்தார்கள், நகைத்தார்கள், ஏளனம் பண்ணார்கள். பகுதி பணம் மழையாவது, வெள்ளனம் வெள்ளமாவது, அழிவாவது, பேழையாவது, வட்டாயி டோக்கிங், என்ன நீ கதைக்கிறாய் என்று சொல்லி அவனை ஒரு பைத்தியம் போல பார்த்திருப்பார். ஒரு கட்டத்தில் அப்போஸ்தலன் பவுல் சொல்றார், நாங்கள் இந்த உலகத்துக்கு பைத்தியம் போல. எப்படி அவன் பேழையை கட்டும் போது ஜனங்கள் பரிகாசம் பண்ணார்களோ அதே போல தன்னுடைய வருகை நாளிலும் நடக்கும் என்று ஏற்கனவே ஆண்டவர் நமக்கு சொல்லி வைத்திருக்கு. தட் இஸ் ஹேப்பனிங் இன் அவர் டேஸ். அதை இந்த நாட்களில் நடக்கிறது நம்முடைய கண்களினாலே பார்க்கிறோம், காதுகளினாலே கேட்கிறோம். ஜனங்கள் தெய்வ பயம் அற்றவளாக இருக்கிறார். மனம் போல வாழ்கிறார்கள். அவர்கள் என்னத்தை விரும்புகிறார்களோ அதையெல்லாம் செய்கிறார்கள். They have no any control in their life. ஏன்னா அவருடைய வாழ்க்கையில் ஒரு கட்டுப்பாடு இல்லை. அவர்கள் தங்களை மனதை அடக்கிறதில்லை. அவர்கள் தங்களை சிந்தனைகளை கண்ட்ரோல் பண்றதில்லை. அவருடைய எண்ணங்களை அவர்கள் கட்டுப்படுவதில்லை. என்னதையெல்லாம் நினைக்கிறார்கள், எதையெல்லாம் விரும்புகிறார்கள், தங்கள் மனதின் நினைவுகளை அவர்கள் நிறைவேற்றுகிறார்கள். அதற்கு ஃப்ரீடம் என்கின்ற முத்திரை குத்துவார்கள். பட் நீயோ தேவனுடைய மனுஷன் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரையாது. உன்னை சுட்டி இருக்கிற, சூழ்ந்திருக்கிற சமுதாயம் தேவனுக்கு ஒத்துவராத ஒரு காரியத்தை செய்தால் நீ அதுல பங்கெடுக்காத, அதுல பங்காளியாக மாறாது, அதற்கு உன் கையை கொடுக்காது, அதற்கு உன் தலையை ஒப்பு கொடுக்காது, அதற்கு உன் பிள்ளைகளை பலியாக்காது. Stand for the Lord, for the glory of God. Where are you live? எங்க நீ வாழ்கிறாயோ, எந்த பட்டணத்தில் நீ வாழ்றாயோ, எந்த சிட்டியில நீ வாழ்றாயோ, அந்த இடத்துல தேவாதி தேவனுக்கு எந்த தலை நிமிந்து வாழவல்லவா உன்னை ஆண்டவர் அந்த பட்டத்திலிருந்து தூக்கி எடுத்தார். பாவத்துக்கு தலை வணங்கி தேவ நாமத்தை தூஷிக்கிற அளவுக்கு தேவ பிள்ளைகள் ஏன் ஆண்டவருக்கு ஒரு தலைகுனிமை உண்டு பண்ணப்படும்? வெட்கம், வேதனை. இட் இஸ் ஷேம். ஐ ஆம் கிரைங்கின் in my inner being because there are some people doing something before them against God, but they believe in God. But I am crying in my heart. I know what I am saying. Rattai vaalki na vaala kudad adu aandavarku aruvarupan. தேவன் ஒருபோதும் நம்மளை ஆசீர்வதிக்க முடியாது. Even we can believe in God, but we cannot enter the kingdom of God. அது நான் அறுதல் சார். ஒரு கட்டத்தில் ஆண்டவர் இப்படி சொன்னார், அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று சொல்கிறார்கள், ஆனால் தங்கள் கிரியைகளினாலோ அவரை மறுதளிக்கிறார். நடிகர் இந்த வசனத்தை யோசிக்கிறது. நான் இயேசுவை நம்புகிறேன், அவரை விசுவாசிக்கிறேன், ஆனால் என் வாழ்க்கையின் என் நடத்தைகள், என் கிரியைகள், என் செய்கைகள் அதை மறுதளிக்கிறது. இந்த பூமிக்கு ஒத்த வேஷம், உலகத்தோடு ஒத்து போகிறது, உலக ஜனங்களுடைய வாழ்க்கைக்கு ஏற்ற நாமும் ஒத்து போகிறது. ஒரு பெருகூட்ட ஜனம் அப்படி வாழ்றது, நான் மாத்திரம் ஏன் இப்படி இருப்பான், என் பிள்ளைகள் மாத்திரம் ஏன் இப்படி இருப்பான், நானும் அவரோடு சேர்ந்து கொள்றேன். எப்படி நம்முடைய மனதை நாம் புதிதாக்குறது, எப்படி நம்முடைய சிந்தனைகளை நாம் மேற்கொள்றது, எப்படி நாம் தேவனுடைய பரிபூர்ண சித்தம் இன்னதென்று அறிகிறது, காலங்கள் கரைகிறது, வருஷங்கள் போகிறது, நாட்கள் போகிறது, ஆனால் நாமோ இன்னும் நம்மை குறித்த ஒரு தெளிவான தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள முடியாமல் நம்முடைய மன கண்கள் குருடாய் போய் கிடக்கிறது பாரு. ஆகவேதான் எபேசியர் 1 நடைக்கு 19 வசனத்திலே அப்போஸ்தலனாக பவுல் இப்படி சொல்கிறார், உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தேவன் தந்தருள வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன் என்று எபேசியர் இருக்க விசுவாசிகளுக்கு அவர் எழுதுகிறார். உங்களுக்கு பிரகாசமான மனக்கண்கள், தேவனுடைய பரிபூர்ண சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதான உங்களுடைய மனக்கண்கள் புதிதாக ஒன்று பிரகாசமாக வேண்டும் என்று உங்களுக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன் என்று அப்போஸ்தலனாக பவுல் எழுதுகிறார். நம்முடைய மனக்கண்கள் பிரகாசமாக வேண்டும், அவர்கள் கூரடைந்து போயக்கூடாது. படிங்க 2 Corinthians 4:4 நினைக்கிறேன், படிங்க 2 Corinthians 4:4.
தேவனுடைய சாயலாயிருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான்.
பாருங்க இருக்கு அப்படி பைபிள், இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் என்ன
செய்திருக்கானா,
அவருடைய மனக்கண்கள் என்ன செய்திருக்கானா, குருடாக்கி. ஆகவே பார்க்கிறார்கள், ஆனால் பார்க்க வேண்டியவரை பார்க்க முடியல. பாரு, ரெண்டு கண்கள் இருக்கிறது, ஆனால் தேவனை பார்க்க முடியவில்லை. பட் தி பைபிள் சேஸ் அவர்கள் அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தவர்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை என்று வேதவசனம் தெளிவாய் சொல்றது. எப்படி ஆண்டவரை பார்க்கிறது? Through our spiritual eyes we can able to see the Lord. He is sitting on the throne. He is ruling all over the world. இந்த உலகம் முழுவதையும் கட்டுப்படுத்தி தன்னுடைய கரங்களுக்குள்ளே வைத்திருக்கிற தேவாதி தேவன் இன்றைக்கும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போவோம் என்று வேதம் சொல்வது வேதவசனம் பொய்யாகாது. ஆகவே பிரகாசமான மனக்கண்கள் நமக்கு வேண்டும். இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனக்கண்களை குருடாக்கி, அநேக தேவ பிள்ளைகளுடைய மனக்கண்களை பிசாசு குருடாக்கி வைத்திருக்கார். ஏன் தெரியுமா? இந்த உலகத்தின் மேன்மைகளை பார்க்கிறதற்காக ஆவிக்குரிய கண்களை, உள் மன கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறார். ஆகவே மேன்மையானவர்களை பார்க்க முடியவில்லை, மேன்மையானவர்களை தேட முடியவில்லை, தேவனுக்கு அடுத்தவர்களை உட்டி நோக்கி பார்க்க முடியவில்லை. ஏனென்றால் அவருடைய மனக்கண்கள் குருடாகி இருக்கு. Lord help us to open our spiritual eyes. நம்முடைய மனதை நாம் கண்ட்ரோல் பண்ண இந்த பூமிக்கு ஒத்த வேஷம் தெரியாது. நாம் இந்த உலகத்தோடு ஒத்து போய்கொண்டிருந்து என்னதான் முழங்கால் போட்டு மனித்தியானம் ஜெபிச்சாலும் ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்க முடியாது. இந்த மீண்டும் வி ஹாவ் டு ஆக்ட், ஜெபிக்கணும், செயல்படணும், செயல்படணும், ஜெபிக்கணும், ரெண்டும் சேரணும். அப்படி தேவ கரக்கரிய நான் சும்மா இருந்து என்ன மனதை புதிதாக்குங்க, புதிதாக்க, புதிதாக்குங்க, புதிதாக்கு, எப்படி ஆண்டவர் மனதை புதிதாக்கு? டூ வாட் எவர் யூ ஹேவ் டு டூ. உன்னுடைய பகுதியை, உன்னுடைய பங்கை, உன்னுடைய பாகத்தை நீ செய்து கொண்டு ஆண்டவரிடத்தில் மன்றாடு. அப்பொழுது கர்த்தர் நிச்சயமாக உனக்கு ஜெயம் தருவார், வெற்றியை தருவார். சோ நம்பர் ஒன், நம்முடைய மனதை நாம் பக்குவப்படுத்துறதுக்கு, பாதுகாக்கிறதுக்கு, கண்ட்ரோல் பண்றதுக்கு, கட்டுப்படுத்துறதுக்கு நாம் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாது. நம்பர் டூ, நம்முடைய மைண்டை நாம் பக்குவப்படுத்த பாதுகாக்க அழியாத அழிவில்லாத என்றென்றும் நிலைத்திருக்கிற வேத வசனங்களா தேவ வார்த்தையா உங்க உள்ளத்தை நிரப்புங்க. வாய் எது உங்களுக்குள்ள இருக்குதோ அதைத்தான் சிந்திக்கிறோம். இந்த பூமி கடுத்த காரியங்களாக நம்மளை நிறைத்திருக்கிறபடியால் நான் படுத்தாலும் எழுந்தாலும் உட்கார்ந்திருந்தாலும் நடந்தாலும் அதையே நான் சிந்திக்கிறேன், அதையே நான் யோசிக்கிறேன். என்னுடைய மனம் அதனால நிரம்பி போய்கிறேன். நான் பேசிக்கொண்டிருக்கும் போது எனக்கு என்னுடைய மனதையும் தேவன் அறிவாரு, உங்களுடைய மனதையும் ஆண்டவர் அறிவார். God knows everything. தேவனுடைய வார்த்தைகள் அழியாத, வானமும் பூமியும் ஒளிந்து போகாத வார்த்தைகள் ஒரு காலம் அழியும். வானங்களிலே அவைகள் நிலைத்திருக்கிறது என்று வேதம் சொல்ற. அழியாத வேத வார்த்தைகளால் உன் மனதை நிரப்பு. ஸ்டடி தி பைபிள். அமருங்க, உட்காருங்க. எதற்கு? டிவி பார்க்கறதுக்கு அல்ல, தேவையில்லாதவர்களை ஃப்ரீ கோல்ல கதைக்கிறதுக்கு அல்ல. ஆண்டவருடைய வேதத்தை திறந்து கருத்தோன்றி கவனித்து என் மனதை அதன் மேல பதிய வச்சு நான் படிக்கிறேன். உங்க ஸ்கூல்ல பிள்ளைகளை பாருங்க, தங்கள மனதை செலுத்தி படிக்கிற பிள்ளைகள் முன்னேறு. சிலவே சொல்லுறதா கேட்கிறேன், அவங்களுக்கு புத்தி இல்லைன்னு சொல்ல. ஐ டோன்ட் அக்செப்ட். புத்தி இல்லைன்னு ஒருவருக்கும் சொல்ல முடியாது. எல்லாருக்கும் புத்தி இருக்கு. எப்படி அந்த புத்தியை நாம் பிரியோகிக்கிறோம்? தட்டு சுத்தி அங்கதான் இருக்கு. காரு யாருக்கு ஆண்டவர் புத்தியை வைக்கல? எவருக்கு ஆண்டவர் புத்தியை வைக்கல? எல்லாருக்கும் புத்தி இருக்கு. மிருகங்களுக்கு கூட சில புத்திகள் இருக்கு, ஆனா அவைகளுக்கு பகுத்தறியக்கூடிய புத்தி இல்ல, டிசைனிங் இல்ல, அதான் தெரியும். ஆனா நம்ம எல்லாருக்கும் புத்தி இருக்கு. நாம் எதை நம்முடைய மனதில் வைத்திருக்கிறோமோ அதைத்தான் நாம் சிந்திக்கிறோம். நான் பேசிக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் கூட உங்களுடைய மனதை நீங்கள் வேற எங்கேயாவது விடலாம். இங்கு உட்கார்ந்து இருந்தாலும் நம்முடைய மனம் இப்ப யாழ்ப்பாணத்தில் நிலை கொண்டிருக்கலாம். யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? ஆகவேதான் ஆண்டவர் சொன்னாரு, நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து கவனிங்கள். பே யுவர் டோட்டல் அட்டென்ஷன் டு தி வேர்ட் ஆஃப் காட். நாம் கவனித்து கேட்கணும். கேட்கிறது வேற, கவனித்து கேட்கிறது வேற. கேட்கிற வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தை நிரப்ப, கேட்க கூடாதவைகளை கேட்டு கேட்டு நம்முடைய இருதயத்தை ஏற்கனவே நிரப்பி வைத்திருக்கபடியால் நம்முடைய மனம் புதிதாகிறது இல்லை. ஆகவே நாம் என்னத்தை மனதில் வச்சிருக்கிறோமோ அதையே யோசித்து 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 பழைய நினைவுகளில் அப்படியே பதுங்கி இருக்கிற பூனை பதுங்குறது போல அப்படியே இருக்கிற அப்படி இரு இறப்பா இரு அப்படி. ஹவு டு கன் எப்படி நம்முடைய மனதை நம்ம ரிலீவ் பண்றோம்? நான் சொன்னது போல இதான் ஒரே நாள்ல சக் சக் நடக்கிறது. இது ஒன் கோயிங் ப்ரொசஸ். இது தொடர்ச்சியான ஒரு அனுபவம், தொடர்ச்சியான ஒரு ஆகும். நாம் அதற்கு நாம் அதை விரும்பணும். என் மனம் புதிதாகணும், நான் தேவனோடு நெருங்கணும், அவருடைய சித்தத்தை நான் அறியணும். நான் முயற்சி செய்யணும், ஜபிக்கணும், முயற்சி செய்யணும். தேவனுடைய வார்த்தைகளால் நம்முடைய மனதை நான் நிரப்போம். இந்த பூமி கருத்த காரியங்களால் நம்முடைய மனதை நிரப்பிக் கொண்டிருப்பேமா இருந்தால் காலம் முழுவதும் அதையே நாம் சிந்திப்போம், அதையே பேசுவோம், அதையே செய்வோம், கடைசியில் செத்துப்போம். நாம் சாகும் போது நம்முடைய மனது நினைவுகளும் செத்து போது பாரு. நாம் மறிக்கும் போது நம்முடைய மனது நினைவுகளும் மறிக்குது. ஆகவே வாழ்க்கை குறுகினது, சொற்பமான நாம் இந்த பூமியில வாழும் வாழ்நாளுக்கள் நலமானதை சிந்தித்து நம்முடைய மனதை கட்டுப்படுத்தி தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தை அறிந்து அதற்காக வாழ்ந்துருவோமே, அப்பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். சோ இரண்டாவது காரியம், நம்முடைய மைண்டை நாம் கண்ட்ரோல் பண்ண நம்முடைய தேவனுடைய வார்த்தை அழியாத தேவ வசனத்தால் நம்முடைய இருதயத்தை, நம்முடைய மனதை, நம்முடைய உள்ளத்தை நிரப்போம். எது நம்முடைய மனதில் இருக்குதோ அதைத்தான் நாம் சிந்திப்போம். நம்பர் 3, டு கண்ட்ரோல் அவர் மைண்ட். கவனி மனதின் நினைவுகளை கெடுக்கிற, மனதின் நினைவுகளை மாசுபடுத்துகிற பொல்லாத படங்கள், காட்சிகள், பத்திரிகைகள், சஞ்சிகைகள், ஈவன் இன்டர்நெட் தவிர்த்துக் கொள்ள. நீ எதை பார்க்கிறியோ அந்த பார்வையின் அடிப்படையில் உன்னுடைய சிந்தனை மாறும். உன்னுடைய மனசாட்சியை தொட்டு பாரு. பார்க்க கூடாதவர்களை நாம் பார்த்துக் கொண்டு ஆண்டவரே என் சிந்தனைகளை கட்டுப்படுத்தும் சொன்னால் ஹவ் இட் சுட் பி பாசிபிள், எப்படி இதை நாம் சாத்தியமாகும், எப்படி ஆண்டவர் இதை செய்கிறது? டூ உன்னுடைய பகுதியை செய், ஆண்டவரே மன்றாடு, தருவார் பலம். மனம் புதிதாகுங்கள் மர்வமாகுங்கள் என்று சொன்ன ஆண்டவர் அதை செய்யறதுக்கு நமக்கு பலம் தராமல் விடுவாரா என்ன? அப்படி என்ன செய்யக்கூடாத ஒன்றை நம்ம செய்ய சொல்லுவாரா என்ன? பைபிள் வேதம் சொல்றது அவருடைய கற்பனைகள் நமக்கு பாரமானவர்கள் அல்ல. பழைய ஏற்பாடு கற்பனைகள் கட்டளைகள் மனுஷர் சுமக்க முடியாத பாரமாக நுகமாக இருந்தது. ஆனா இயேசு இந்த புதிய ஏற்பாட்டில் சொன்னாரு, என் நுகம் இலகுவானதாக இருக்கின்ற அவரே சொல்றார், என் சுமை எளிதாக இருக்கு, என்னுடைய நுகம் இலகுவாக இருக்கு. புதிய ஏற்பாட்டில் இயேசு நமக்கு தந்திருக்க கற்பனைகள் கட்டளைகள் இலகுவானவர்கள், பழைய ஏற்பாட்டு கற்பனைகள் போல கடினமானவர்கள் அல்லவே அல்ல. பார்க்கக்கூடாத காட்சி இன்டர்நெட் சில நேரத்தில் டெவில் நெட்டாக மாறுது. உலகத்தில் இருக்கிற எல்லா அசுத்தமும் அதுக்குள்ள இருக்கு. என்ன கவனிங்க, இன்டர்நெட் பாவம் அல்ல, டோன்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட். நம்ம அறிவை வளர்க்கிறதுக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் மிகவும் உதவியா இருக்கு. ஆனா அதை எப்படி நாம் பாவிக்கிறோம் என்பதுதான் காரியம். இன்டர்நெட் பாவம் அல்ல, அதை பார்க்கக்கூடாத காரியங்களை பார்த்து படித்து வாசிக்கிறது தான் நம்முடைய மனதை கரப்பண்ணுவார். உலகத்தில் இருக்கிற அசுத்தங்கள் அதுக்குள்ள கிடக்கு, அதுல நாம கண்டெக்ட் பண்ணி அவைகளை பார்த்து அவைகளை படித்து அவைகளை வாசித்து நம்முடைய மனதை ஏன் நாம் கெடுத்துக்கொள்ளும்? ஆண்டவரே என் மனதை காப்பாற்றும் என்று நாம் எப்படி ஜெபிக்கிறோம்? நாமளே பிசாசுக்கு இடம் கொடுத்துக் கொண்டு கர்த்தாவே என்ற மைண்டை கண்ட்ரோல் பண்ணும்போது நாம் எப்படி நாம் ஜெபிக்கிறோம்? ஆகவே பார்க்க கூடாத காட்சிகள், படங்கள், பத்திரிகைகள், சஞ்சிகைகள், டிவி டெலிவிஷன் காட்சிகள் தயவுசெய்து கொஞ்சம் தவித்துக் கொள்ளும். நான் நம்புகிறேன் இன்றைய நவீன சினிமாக்கள் கூட நம்முடைய மனதை கெடுக்கக்கூடியவை. சோ பி கேர்ஃபுல். நாம் இரவரவாக இருந்து இப்ப வார ஓபன் ஆக வார படங்கள் எல்லாத்தையும் ஸ்கிரீன்ல பார்த்துட்டு அதுல போய் அந்த 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 நினைவோடு போய் படுகிறது. அங்க போற டூயட்ல போற காட்சி எல்லாம் சில நேரத்தில் கனவாகவே வருது. பாச சபிரக விசுவாசிகள் யாரும் அப்படி சொன்னாங்களோ அப்படின்னு சொல்லி கேட்டுறாரு. எது நம்ம மனதில் ஆழமாக பதியுதோ அவ்வப்போது அவைகள் நமக்கு கனவாக வாரதும் உண்டு. நீ என்னத்தை பார்க்கிற, என்னத்தை படிக்கிற, என்னத்தை வாசிக்கிறாய், கவனமா இருப்பா. நீ வாழ்ற சமுதாயம் பொல்லாது, பாவம் நம்மை சுற்றி சூழ்ந்திருக்கு. ஆனா இதன் மத்தியில நாம் ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழ வேண்டியது நம்முடைய கடமை அல்லவா? டோன்ட் லூஸ் யுவர் மைண்ட். உன் மனதை இழந்துடாத, உன் மனதை கெடுத்துக்காத, உன் மனதை கரைப்படுத்தாத, அது மாசுபடுவதற்கு இடம் கொடுக்காத. ஜாக்கிரதா. நம்பர் 4, மனதை நாம் கட்டுப்படுத்துறதுக்கு நான்காவது காரியம், நம்முடைய மனதிலே பொல்லாத நினைவுகள், எண்ணங்கள், சிந்தனைகளை போடுறது பிசாசின் வேலை. இதை ஆவிக்குரியவன் தான் கண்டுபிடிக்கும், பூமிக்குரியவன் இதை கண்டுபிடிக்க மாட்டான்.
தன் மனதிலே தன் எண்ணங்களிலே தன் நினைவுகளிலே சத்துரு விதைக்கிற களைகளை அசுத்தங்களை ஆவிக்குரியவன் தான் கண்டுபிடிப்பான். பூமிக்குரியவன் உலகத்துக்குரியவன் அதை கண்டுபிடிக்க மாட்டான். நீங்களும் நானும் தேவ பிள்ளைகளாக இருக்கப்படியால் நம்முடைய மனதிலே பிசாசு விதைக்கிற களைகளை கண்ணிகளை குறித்து ஜாக்கிரதா. இப்ப நீங்க கேட்கலாம், அப்படி பிசாசு எங்களுடைய மனதில் தேவையில்லாத காரியங்களை விதைக்கும் போது என்ன செய்யறது? அதற்கு தான் வழி இருக்கு. கவனி, லூகா 10:19 ஆண்டவர் சொன்னார், என்ன சொன்னார்? சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், மட்டுமல்ல ஒன்றும் உங்களை சேதப்படுத்த, நீங்கள் தான் சேதப்படுத்தணும் பிசாசின் கிரியைகளை. பிசாசு நம்மளை சேதப்படுத்த முடியாதுங்க, அன்லஸ் நாம இடம் கொடுத்தா. என்ன கேளுங்க, ஒருபோதும் பிசாசு நம்மை சேதப்படுத்த முடியாது, இட் இஸ் இம்பாசிபிள். ஏனென்றால் உலகத்தில் இருக்கிற பார்த்து உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். அவர் காட் இஸ் கிரேட் தன் எனி ஒன். அவர் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தார். நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், சத்துருவ சகல வல்லமைகளை மேற்கொள்ள நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்று உங்களை சேதப்படுத்தாத ஆண்டவர் நமக்கு ப்ரோமிஸ் பண்ணியிருக்கார். ஆகவே ஆண்டவர் தந்த அதிகாரத்தை எடுத்து நாம் பிசாசை எதிர்க்கவேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நீங்க ஜெபம் பண்றதுக்கு முழங்கால் படுறீங்க, உங்களுடைய மனம் சிந்தனை தேவையில்லாத காரியங்களை சிந்திக்குது, குழம்புது, அப்படி டிஸ்டர்ப் ஆயிருக்க சொன்னால் உடனே உஷாராகும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தந்த அதிகாரத்தை பாவி எதிர்த்து ஆவி புட்மா. சில நேரத்தை நான் இந்த தலையில கையை வச்சு கமாண்ட் பண்ணேன், பிசாசு யூ கேனாட் டச், என்னுடைய சிந்தனையை கெடுக்கிறதுக்கு பிசாசே உனக்கு அதிகாரம் இல்லை, கராவிடம் செஞ்சு பாரு, கை பண்ணி பாரு, சத்தியம் ஒரு காலம் தோக்காது பாரு, ஆண்டோட வசனம் ஒரு காலம் தோக்காது. சத்தியத்தின்படி நாம் நடந்தால் நமக்கு தோல்வி இல்லையே, ஆண்டவருடைய வசனத்தின்படி நாம் வாழ்ந்தால் நமக்கு தோல்வி இல்லையே. பிசாசு நம்ம ஜெயம் எடுக்க முடியாது, நாம் பிசாசின் மேல ஜெயம் எடுக்கவும். அவன் ஒன்று உங்களை சேதப்படுத்த, நாம் பிசாசின் ராஜ்யத்தை உடைக்கிறவர்கள், பிசாசின் ராஜ்யத்தை சேதப்படுத்துகிற ஸ்தானாதிபதிகள் அல்லவா? தேவாதி தேவன் நமக்குள்ள இருக்கிறார் அல்லவா? சர்வ வல்லமுடைய பலம் நமக்குள்ள இருக்கிறது, பரிசுத்த ஆவி நமக்குள்ள வாசமாக இருக்கிறார். நாம் பிசாசுக்கு மண்டிடுறதுக்கு அல்ல, நமக்கு முன்பாக பிசாசு மண்டிடணும் பாரு. பிசாசு மேல நமக்கு அதிகாரம். ஆகவே நாம் முழங்கால் போட்டு செபிக்கும் போதோ வேதத்தை படிக்கும் போதோ ஆண்டவர் ஆராதிக்கும் போதோ நம்ம சிந்தனைகள் அலக்கழிது அங்குமிங்கும் அலைப்பாதுன்னு சொன்னால் கண்டுபிடிங்க, இது பிசாசுக்கு சதி. நீங்க கருத்தாக ஜெபிக்கிறதுக்கு பிசாசுக்கு விருப்பம் இல்லை, நீங்க உண்மையாக ஆண்டவரை ஆராதிக்கிறது பிசாசுக்கு விருப்பம் இல்லை. ஆகவே ஏதோ ஒரு விதத்துல நம்மளை டிஸ்டர்ப் பண்றான் பாருங்க. முழு உருவமாக நமக்கு பக்கத்திலும் தொப்பண்டு நிற்க மாட்டோம், நாம் ஒருவரும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் பாப்பா என்று. ஆகவே நம்ம ஏதோ ஒரு விதத்துல டிஸ்டர்ப் பண்ற ஆண்டவரை ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிறது பிசாசுக்கு விருப்பம் இல்லை. அவ ஏதோ வந்து நம்ம மைண்ட் டிஸ்டர்ப் பண்ணுவோம் பாரு, மனதை கெடுக்கிறது, தேவையில்லாத எண்ணங்களை விதைக்கிறது, ஜெபிக்க உட்கார்ந்தா வேற எண்ணங்க. ஆனா நாம ஜெபிக்கிறோம், கருத்தாக நாம ஜெபிக்கும் வேற எண்ணங்க நினைவுக்கு நமக்குள்ள அலைப்பாய். வேதத்தை படிச்சால் அப்படி. ஆகவே நாம சொன்ன கண்டுபிடிங்க, இது பிசாசுல கிரிய, பிசாசுல சேட்டு. ஆகவே ஆண்டவர் உங்களுக்கு தந்த அதிகாரத்தை எடுத்து கமாண்ட் பண்ணுங்க, இயேசு நாமத்துல பிசாசு உனக்கும் எனக்கும் சம்மதம் இல்ல, போப்பாரு. Use your authority which has given by the Lord. உங்களுக்கு தேவனால வழங்கப்பட்டிருக்க அதிகாரத்தை பிசாசுக்கு விரோதமாக பயன்படுத்துங்க, மனுஷருக்கு விரோதமாக அல்ல. Use your authority. இப்ப என்ன கவனிங்க, நான் சொல்ற மாதிரி செஞ்சு பாரு, அதை விட்டுட்டு என்ன செய்யறது? மனதை கண்ட்ரோல் பண்ண இல்ல அப்படின்னு அர்த்தம் என்ன? நான் காலம் முழுக்க இப்படியே இருக்கப்போ என்ன சொன்ன? அது தேவன் அறிவார், தேவன் அறிவார், எல்லாம் அறிவார். பட் பட் யூ டூ, நீ என்ன செய்யற? சிலர் நாம் என்ன செய்ய தெரியுமா, நம்முடைய சிந்தனையிலேயே செய்ய முடியாத சில காரியங்களை சிந்தனையிலேயே செய்யறது டிரைவ் பண்ற ட்ரீமிங் பீப்புள், கற்பனை கதாநாயகர். கையால செய்ய முடியாதவைகளையும் செயலால செய்ய முடியாத சில காரியங்களை கற்பனையில பறக்கிறது, கற்பனையில அவைகளை என்ன ரசிக்கிறது, கற்பனையில அவைகளை முயற்சிக்கிறது. ஏன்னா அவரோட மைண்ட் வந்து திறந்து விட்ட பட்டணம் போல கிடக்கு, கதவு திறந்த வீடு போல இருப்பார். பிசாசு உள்ள போய் நல்லா உழைஞ்சு நல்லா உழைஞ்சு நல்லா கரைப்படுத்துறான் பார். பட் யாரு நாம, யாரு தேவனுடைய பிள்ளை, நாம் திறந்து விட்டு இருக்கோம், பிசாசு உள்ளவா மைண்ட் கரைப்படுத்துறேன். பட் நாமோ அறியாத பேதைகள் போல இருக்கு. அதுக்கப்புறம் மனம் சோர்ந்து துக்கப்பட்டு அப்படின்னு நமக்கு ஜெபிக்க முடியும், துதிக்க முடியும். ஏன்னா அவன் எல்லாத்தையும் அலங்கோலப்படுத்தி விட்டு போயிருக்கான் பார். பிசாசு நம்மிடத்துல வாரத்துக்கு உத்தரவு கேட்டா வாரம் இல்ல, ஏசு தான் நமக்குள்ள வாரம்னு சொன்னா இதோ வாசல் படினு கதவு தட்டு, ஒரு சத்தத்தை கெடுத்த கதை நான் உள்ள பிரவேசம். ஆனா பிசாசு எங்க நம்ம வந்து கத்து கேட்கிறேன், அவன் ட்ரெஸ்பாஸ், அவன் அத்து மீறி பிரவேசிக்கிறான். நம்மிடத்த அனுமதி கேட்டா உள்ள வந்து கிரியோ, உங்களோட பெர்மிஷன் இல்லாம, உங்களோட உத்தரவு இல்லாமலே உங்களுக்குள்ள வந்து சூறையாடுகிறான். உங்களை சமாதானத்தை சூறையாடுகிறார், உங்களுடைய நன்மைகளை சூறையாடு, உங்களுடைய சுகத்தை, உங்களுடைய பலத்தை, உங்களுடைய குடும்ப அமைதியை சூறையாடுகிறானே. நாமோ அறியாதவள பேதைகள் போல இருக்கிறோம். நமக்கு ஒரு கோபம் வேண்டாம் பிசாசுக்கு மேல, இப்படி எல்லாம் செய்யறது நமக்குள்ள ஒரு கோபம் வேண்டாம், ஒரு வைராக்கியம் வேண்டாம். திங்க் வாட் ஐ அம் சேயிங், திங்க் பண்ணு. He will never fail. தோத்து போக மாட்டேன். தோத்து போறதுக்கு ஆண்டவர் நம்ம அழைக்கலி, அல்லது பிசாசுக்கு மண்டிடுறதுக்கு உலகத்துக்கு தலைவனுங்க நம்ம ஆண்டவர் அழைக்கலி. ஸ்டாண்ட் பிஃபோர் தி லார்ட். ஒருபோது நான் வெக்கப்பட்டு போக மாட்டேன். தேவன் நம்ம ஒருபோது வெக்கப்பட்டு போக விடவும் மாட்டேன். ஆகவே என் மனம் இப்படித்தான், எந்த எண்ணம் இப்படித்தான், நான் என்ன செய்கிறேன், என் ஏது இப்படி, என் தலைவிதி இப்படி, அப்படி இப்படி எல்லாம் சொல்லி 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 என் மனவே நீ இழைப்பாரு, இந்த சிந்தனையிலே தோங்கு, அப்படி எல்லாம் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணார். But I tell you people, you have the victory because of Jesus. Yesu Christu naamathile ungalukku jayam undu. Ungala sindhanai mele, ungala ninaivugal mele, ungala ennangal mele, ungala manadhu mele ungalukku vetru. Confess what you believe. Confess but don't lose your mind. பிசாசு உங்க மனதை பயன்படுத்துறதுக்கு ஏனுங்க விடணும். சில நேரத்தில் நமக்கு தோல்வியான எண்ணங்கள், வரக்தியான எண்ணங்கள், இதைத்தான் டிப்ரெஷன் சொல்லுவாங்க. சி பீப்புள், நான் சொல்றத நீங்களே தான். இந்த நாட்டிலே எத்தனை பேர் இந்த டிப்ரெஷனால பாதிக்கப்பட்டிருக்காங்க தெரியுமா? அவங்க தங்களோட மைண்ட் இழந்துட்டாங்க. டிப்ரெஷன் எப்ப பார்த்தானு, வசதி இருக்கு, வாழ்றதுக்கு வசதி இருக்கு, இந்த நாட்டு எல்லாம் இருக்கு. ஒரு மனுஷன் பட்டினியால சாகிறதுக்கு இந்த நாட்டில் இடம் இல்லை, இருக்கிறதுக்கு, உடுக்கிறதுக்கு, படுக்கிறதுக்கு இடம் கொடுக்கு. They have everything, but the people are depressed. That is spirit of depression. மன மடிவின் ஆவி அல்லது மன துக்கத்தின் ஆவி. எப்ப பார்த்தாலும் வெற்றியும் தோல்வியும் தங்கி ஒருவருமே சுப்பநச்சுரம் இல்லை, எல்லாரும் நாம் மனிதர்கள். ஆனா எப்படி கையாளுறோம் காரியங்கள், தட்டிஸ்தத்தில் அங்கதான் ரியாலிட்டி. ஆகவே மனதை கெடுக்கிற பிசாசின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் எதிர்த்து நிலைங்க, கமாண்ட் பண்ணுங்க. பிசாசுடைய மைண்டை டிஸ்டர்ப் பண்றதுக்கு கமாண்ட் விடாம கமாண்ட் பண்ண, பிசாசே என் மனதை நீ கரெக்ட் பண்ணக்கூடாது, கெடுக்க கூடாது, போ அப்பால். யூஸ் யூ அதோரிட்டி, உங்க அதிகாரத்தை பயன்படுத்து. ஆண்டவனுக்கு தந்த அதிகாரத்தை பயன்படுத்தி பிசாசுக்கு வருவது, ஓடிடுவான், ஓடிடுவான், ஓடிடுவான். நம்பர் 5, ஹவு டு கண்ட்ரோல் அவர் மைண்ட். ஹலோ, சோம்பேறியா இருக்காது. We need rest, but don't be lazy. நான் சொல்றேன் கேளுங்க, நமக்கு ஓய்வு வேணும், ஆனா சோம்பேறியா இருந்திருக்கூடாது. ஆண்டவரே ஓஞ்சிருக்கிறார், ஆனா ஆண்டவர் சோம்பேறியா இருக்கல. ஹலோ, ஓய்வு நாட் சோம்பேறி. அதாவது ஓய்ந்திருக்கிறது சோம்பேறித்தனம் இல்லை. அப்படின்னு ஆண்டவர் அப்படி இருந்தாரோ இல்லையே, ஆறு நாள் படைத்து ஏழாம் நாள் ஓய்ந்திருந்து அந்த நாளை ஆசீர்வதித்தும் இருக்கிறார். தட் இஸ் நாட், அது சோம்பேறித்தனம் இல்லை, லேசினஸ் இல்லை. பட் நாம் ஓய்ந்திருக்கணும், ஆனா சோம்பேறி அந்த எங்க ஓய்வு தேவை? வேலைகள் அதிகமாக இருந்தால் அதற்கு பின்பு நமக்கு ஓய்வு தேவை. ஓய்ந்தே இருக்கவனுக்கு எங்க ஓய்வு? நான் சொல்றத சிந்திங்க, எப்பயும் வேலை இல்லாம இருக்கிற ஒருத்தனுக்கு ஏங்க ஓய்வு, அதுதான் ஓய்வா இருக்காங்க. வேலைகள் செய்து களைத்து போய்விட்ட மனுஷனுக்கு தேவை ஓய்வு. ஆறு நாள் ஆண்டவர் உலகத்தை படைத்தார், அதற்கு பிற்பாடு ஏழாம் நாள் அவருக்கு ஓய்வு தேவையா இருந்திருக்கு, அவரே ரெஸ்ட் எடுத்திருக்கிறார். ஆனா இன்றைக்கு சில மனுஷர்கள் ரெஸ்ட் எல்லாம் கேள்விப்படேன், ஒருத்தன் யூகேல 20 மத்தியானம் வீசுறான், குறிப்பிட்ட நாளுக்குள்ள ஒரு வீடே கட்டிருக்கான், நல்லது. ஆனா சீக்கிரம் போயிடுவார் அந்த இறக்குமான். ஏன்னா அந்த கெப்பாசிட்டியை விட்டு போயிட்டா, இந்த இந்த ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு 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 கெப்பாசிட்டி இருக்கு, என்ன சொல்ற, ஒரு 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 நியதி இருக்குது. இதை மீறி போய்க்கல, இதுல சில இது இந்த உடம்பிலும் என்ன வருது, டிஃபெக்ட் வரப்பா. நான் இப்படி சொல்லும் போதே நான் உங்களுக்கு முடிச்சிருக்கோம், விட்டு நின்ற இடத்துல சில வருடங்களுக்கு முன்பாக நான் ஒரு நபரை சந்தித்தேன். அவர் கிட்டத்தட்ட 40 வயது இருக்கும். அவர் பயங்கர உழைப்பாளி, உழைத்து 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 பல காரியங்களை செய்த இப்ப இருக்கிறார் எனக்கு தெரியாது. அவருக்கு அவருக்கு போய் ஆண்டவர் இப்படி சொன்னோம், நான் போனேன் அவரை பார்த்து சத்தியத்தை சொன்னேன். ஆனா அவருக்கு நேரம் இல்லை, ஏண்டா உழைப்பு வேலை வசதி. சில நாட்கள் கழிந்து திடீரென அவருடைய முள்ளம் என்ன சொல்றது, பேக் போன்ல முள்ளம் தண்டில் நோவு ஏற்படும். டாக்டருடைய கவுன்சிலுக்கு போனாரு, சோப்போட்டா கிரங்கன சூப்பர் சொன்னாரு. அங்க போனா அங்க டாக்டர் சொன்னாங்க, உனக்கு சீக்கிரம் ஆபரேஷன் செய்யணும், சர்ஜரி. இது கதையில் நடந்த காரியம். அதுக்கு பிற்பாடு ஆஸ்பத்திரியில அவருக்கு ஒரு மேஜர் ஆபரேஷன் நடந்தது, என்ன தெரியுமா, சாக இல்லை. அதற்கு பிற்பாடு அந்த ஆபரேஷனுக்கு பிற்பாடு ஹி குட் நாட் மூவ், அவரால் இயங்க முடியாது, ஆள் படுத்தப்படுது. தன்னுடைய ஏஜென்ட், தன்னுடைய முக்கியமான காரியங்களுக்கு கூட இன்னொருவர் அவருக்கு உதவி தேவையாக இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு பயன்படுத்துறதுக்காக சொல்லல. சி, ஒரு மனுஷனுடைய கெப்பாசிட்டிக்கு மேலாக நான் ஒரு மனுஷன் அதிக வேலை செய்யும் போது அவருடைய சரத்துல பாதிப்புகள் ஏற்படுத்துகிறோம். என கருமானவர்களே, நமக்கு ஏன் ஓய்வு, அதிக வேலை நமக்கு இருக்கும் போது நமக்கு ஓய்வு தேவை, ஆனா நமக்கு சோம்பரியம் இருக்கணும். ஏன் நான் இதெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன், காரணம் இல்லாம இல்ல. என கவனிங்க, சோம்பரியட மனம் பிசாசுடைய தோட்டம் பாரு, நடக்க மாட்டா உலாவா சோம்பேறியா. ஹலோ, ஒரு சோம்பேறி தன் மனதை கட்டுப்படுத்தவே முடியாது. அவன் சோம்பேறியாக இருக்கும் வரைக்கும் அவன் மனதில் நல்ல நினைவு வரப்போறதும் அவனு தான் வேலை செய்ய முடியாது. ஆனா பிஎம்டபிள்யூ கார்ல ஓடுறது போல அவன் கனவு காணுவான், சிந்தனையில ஓடுது. பிள்ளைகளை பாருங்க, அந்த நம்ம சின்ன பிள்ளைகள் கார் வீட்டுக்கு இருந்து கதறையில இருந்து கார் ஓடுவான், அதான் சின்ன பிள்ளை. ஆனா வளர்ந்தவங்களை பாருங்க, அவன் உழைச்சி கடினமாக வேலை கஷ்டப்பட்டு உழைச்சி கார் வாங்க இயலாது, ஏன்னா அவன் சோம்பறி. ஆகவே கனவுல அவன் ட்ரீம் பண்றா பாரு, பிஎம்டபிள்யூ கார்ல ஓடுறது போல போய் சோம்பேறியர மனம் பிசாசத்தை தொழிற்கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் சோம்பேறியா இருக்கக்கூடாது. அப்படி சோம்பேறியாக இருந்தால் நம்முடைய மனதை பிசாசு வஞ்சிக்கிறதுக்கு நேரம் செல்ல கண்ட்ரோல் சொன்னேன், பிஸியா இருக்கு. உலக வேலையில மாத்திரம் அல்ல, தேவனுடைய காரியத்திலும் தேவனுடைய வேலை தேவனுடைய ஊழியத்திலும் பிஸியா இருக்கு. அப்பொழுது பிசாசு ஏல நாம் சோம்பரியாக இருந்தா தானே பிசாசு நம்ம மைண்ட தாக்கா. நாம் ஒரு காரியத்தில் பிஸியா இருந்துட்டா அதுலேயே நம்ம கவனம் இருக்கும் பாரு. வி கேன் ப்ரொடெக்ட் அவர் மைண்ட், யூஸ் யுவர் பிரெயின், நம்ம மனதை சிந்திச்சு பாரு. நம்பர் 6, கவனி நேரமா தனிமையிலே தனிமையாக இருக்கும்போது கவனமா. ஹலோ, நீ யார் என்பது, நீ எப்படிப்பட்டவன் என்பது கிரவுடில் அல்ல. நீ யார் என்பதை கூட்டத்தின் மத்தியில் அல்ல, உங்க தனிமையில தான் கண்டுபிடிக்கலாம் நீ யார் என்பது. ஹலோ, நீ தனியாக இருக்கும்போது உணர்ந்துகொள் நீ யார் என்பது. நீ தனிமையில இருக்கும்போது என்ன செய்கிறாய், ஒருவரும் வீட்டில இல்லை, சில மணி நேரம் வீட்டில் ஒருவரும் வரமாட்டார்கள் என்று உனக்கு தெரிஞ்சவை. நீ வீட்டில் இருக்கிற வாட் யூ டூ, வாட் யூ திங்க், வாட் யூ டாக், அதுதான் நீ. இப்படி நாம பப்ளிக் கிரவுண்ட்ல இருந்து நாம கவனமாக இருப்போம். ஏன்னா பீப்புள் ஆர் சரௌண்டிங், நம்மள சூழ்ந்து இருக்காங்க பாருங்க. இது நம்முடைய ரியாலிட்டி இல்ல. நான் தனியே இருக்கும் போது நான் எப்படி இருக்கணும், அதுதான் என்னுடைய சரியான மனுஷன், சரியான மனுஷன். தனிமையிலே உன் மனம் எப்படி இருக்குது, எதை சிந்திக்கிறார், என்ன யோசிக்கிறார், உன் எண்ணங்கள் எப்படி இருக்கு? ப்ரொடெக்ட் தட்டித்தவையாளர். கடைசியாக தேவன் நம்முடைய மனதை புதிதாக்க ஊக்கமாக ஆண்டவரே மன்றாடு. எல்லாவற்றையும் செய்தும் உன் மனதின் மேல உனக்கு ஜெயம் இல்லையா? நான் சொல்றேன், உபவாசம் பண்ணி ஜெயம் பண்ணி, ஃபாஸ்ட் அண்ட் ப்ரே. ஜெபிக்கிறவன் செய்கிறவனாக இருப்பான். எனக்கு நீங்க நான் தலைக்கு மேல பறக்கிற பறவை நாம் ஒண்ணு செய்ய முடியாது. ஹலோ, நம்முடைய தலைக்கு மேல ஒரு பறவை பறந்தால் நாம் அதை ஒண்ணு செய்ய முடியாது. ஆனால் அதே பறவை நம்முடைய தலையில கூடு கட்டாமல் பாதுகாக்க நம்மால் முடியும் தானே? ஒரு பறவை நம்முடைய தலைக்கு மேல பறக்கிறது நாம் ஒண்ணு செய்ய முடியாது. ஆனால் அதே பறவை நம்முடைய தலையில வந்து கூடு கட்டாதபடி நம்ம பாதுகாக்க முடியும். சில நேரத்தில் சில நினைவுகள் வருகுதான், ஆனா அதை ரிஜெக்ட் பண்ணு. இது எனக்கு தகாத சிந்தனை, இது தகாத எண்ணங்கள், இது தகாத யோசனைகள், அதை ரிஜெக்ட் பண்ணு. அதை மனதில் வச்சு அதையே சிந்திக்காதீங்க, அதை மனதில் வச்சு டேஸ்ட் பண்ணாதீங்க. பொல்லாத நினைவுகளை மனதில் வச்சு, கூடாத நினைவுகளை, ஆண்டவருக்கு விரோதமான எண்ணங்களை மனதில் வச்சு டேஸ்ட் பண்ணாதீங்க. தட் இஸ் சின் பிஃபோர் தி லார்ட். எண்ணங்கள் வாரதை தவிர்க்க முடியாது, ஆனா அந்த எண்ணங்கள் நமக்குள்ளே கிரியை செய்யாதபடி பாதுகாக்க நம்மால் முடியும் பாரு. மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமான நாம் மறுரூபமாக, நம்முடைய மைண்ட் புதிதாக, படைவுகள் ஒளிந்து போன எல்லாம் புதிதாக. எனக்கு அறிமானவர்களே, நாம் இன்னும் மறுரூபமாகணும். இன்னும் நம்முடைய மனம் மாறும், நம்முடைய மனம் விசாலமாக, நரோ மைண்டட் பீப்புளா இருந்திருக்கூடாது. நம்முடைய மனம் விசாலமா, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாம தேவனுடைய நன்மையும் பிரியமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுவுமாய். இன்றைக்கு இதுதான் நமக்கு தேவன் கொடுக்கிற வார்த்தை. நம்முடைய மனம் எந்த அளவுக்கு புதிதாகிறது, தேவ கருத்தில் அல்ல, நம்முடைய கருத்தில் இருக்குது. நம்முடைய பாட்டை, நம்முடைய பகுதியை நாம் செய்து கொண்டு ஆண்டவருக்கு ஊக்கமாக நாம் செபித்தால் தேவன் நம்முடைய பொல்லாத எண்ணங்கள் மேலே நமக்கு ஒரு ஜெயத்தை தருவார், நம்முடைய சிந்தனையிலே நமக்கு ஒரு வெற்றியை தருவார். நீ அதை கன்ஃபஸ் பண்ணு. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. உனக்கு வெற்றி இருக்குது, உனக்கு ஜெயம் இருக்குது, உன்னை தேவன் ஆசீர்வதிப்பார். இதிலே சட்டு நீ பிசகாத, தேவன் ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார். எல்லோரும் எழுந்து நிற்கிறோம்.